விசுவாசமாக இருந்து பயத்தை ஜெயித்திடுங்கள். அப்போஸ்தலர் பேதுரு கற்பாறையைப் போல பலமான விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டாரு. சபையோட உறுதியான தூணா அவர் இருந்தார். இயேசு தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள்ல பேதுருவும் ஒருத்தர். இயேசு அவரை கேபா இல்லனா பேதுருன்னு கூப்பிட்டார். ஒரு கற்பாறை அப்படிங்கிறது தான் அந்த பேரோட அர்த்தம். பேதுரு அந்த பேருக்கு ஏத்த மாதிரி உறுதியான குணங்களை காட்டுவாருன்னு இயேசு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தார். யூதர்களும் சமாரியர்களும் புறஜாதியார்களும் கடவுளுடைய அரசாங்கத்துக்குள்ள போறதுக்காக பேதுருக்கிட்ட பரலோக அரசாங்கத்தின் சாவிகளை இயேசு கொடுத்தார். கிபி 33 பெந்தேகோசே நாள் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சார்பா பேதுரு யூதர்கள்கிட்ட பேசினப்ப இயேசு கொடுத்த முதல் சாவியை பயன்படுத்தினார். அதோட கடவுளுடைய சக்தியின் தூண்டுதலால 2 கடிதங்களை பேதுரு தன்னோட பேரில் எழுதினார். இருந்தாலும் பேதுருங்கிற பேரை கேட்டதும் அவருடைய பலவீனங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம். விசுவாசமா இருக்கிறதுக்கு அவருக்கு இருந்த பயத்தையெல்லாம் பேதுரு ஜெயிக்க வேண்டியிருந்தது. எதுக்குமே லாய்க்கில்லைங்கிற பயம், சந்தேகத்தினால வந்த பயம், அப்புறம் மனித பயம், இதையெல்லாம் அவர் ஜெயிக்க வேண்டியிருந்துச்சு. 3 சமயங்கள்ல பேதுரு எப்படி பயத்தை வெளிக்காட்டினாருங்கிறத பத்தி இந்த ஆடியோ பதிவுல கேட்போம். ஒவ்வொரு சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பயத்தை அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறதையும் அதிலிருந்து நாம் என்ன கத்துக்கலாங்கிறதையும் பார்ப்போம். பேதுருவோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை இப்ப கவனிக்கும்போது இந்த 4 கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிங்க. முதல் கேள்வி, பேதுருவுக்கு என்ன பயம் இருந்தது? 2வது கேள்வி, பயப்படாம இருக்க இயேசு எப்படி பேதுருவுக்கு உதவி செஞ்சாரு? 3வது கேள்வி, பேதுருவ மாதிரி நமக்கும் என்ன சவால்கள் வரலாம்? 4வது கேள்வி, விசுவாசமா இருந்து பயங்களை ஜெயிக்கிறதுக்கு யெகோவாவும் இயேசுவும் நமக்கு எப்படி உதவுறாங்க? லூக்கா 5:1-11 வரைக்கும் இப்ப வாசிக்கும்போது அதை நல்லா கவனிங்க. நீங்க இந்த பதிவை கேட்கும்போது கெனசரேத்து ஏரிக்கரையில, அதாவது கலிலேய கடற்கரையில நின்னுட்டு இருக்கிற மாதிரியும், மீன் பிடிக்கிற படகுல இயேசுவோடு சேர்ந்து ஏறி உட்கார மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கோங்க. கரையிலிருந்த மக்கள்கிட்ட இயேசு பேசுறத கேளுங்க. படகோட 2 பக்கத்திலையும் அலைகள் வந்து மென்மையா மோதுற சத்தத்தை கேளுங்க. நீங்க ஏரியில உங்க வலைய வீசுறீங்க. அந்த வலையில ஏகப்பட்ட மீன்கள் சிக்கிக்குது. அதை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கும்போது உங்க தோள்பட்டையில ஏற்படுற வலிய உணர்ந்து பாருங்க. ஜனக்கூட்டம் இயேசுவை நெருக்கி தள்ளுற சம்பவத்தோட லூக்கா 5வது அதிகாரம் ஆரம்பிக்குது. விசுவாசமாக இருந்து பயத்தை ஜெயித்திடுங்கள்ங்கிற இந்த உயிரோட்டமுள்ள பைபிள் வாசிப்பை கேட்கும்போது பேதுருவோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை அவர் கூட இருந்து பார்க்கலாம்.
ஒரு சமயம் கெனசரேத்து ஏரி அருகில் நின்று கடவுளுடைய வார்த்தையை அவர் கற்பித்துக் கொண்டிருந்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தார் அவரை நெருக்கி தள்ள ஆரம்பித்தார்கள். அப்போது ஏரிக்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த 2 படகுகளை அவர் கண்டார். மீனவர்கள் அவற்றை விட்டு இறங்கி தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படகுகள் ஒன்றில் அவர் ஏறினார். அது சீமோனுடைய படகு. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டார். பின்பு அந்த படகில் உட்கார்ந்தவாறே கூட்டத்தாருக்கு கற்பிக்கத் தொடங்கினார். அவர் கற்பித்து முடித்த பின் சீமோனிடம்,
படகை ஆழத்திற்கு கொண்டு போய் உங்கள் வலைகளை போட்டு மீன் பிடியுங்கள்
என்று சொன்னார். ஆனால் சீமோன் அவரை பார்த்து,
போதகரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் கூட ஒன்றும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்வதால் வலைகளை போடுகிறேன்
என்றார். அதன்படியே அவர்கள் வலைகளை போட்டபோது பெருந்திரளான மீன்கள் அகப்பட்டன. சொல்லப்போனால் அவர்களுடைய வலைகளே கிழியத் தொடங்கின. ஆகையால் மற்றொரு படகில் இருந்த தங்களுடைய தோழர்களிடம் சைகை காட்டி உதவிக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்ப அவை மூழ்கிவிடும் போல் ஆயின. இதைக் கண்டு சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து,
எஜமானே, நான் ஒரு பாவி, என்னை விட்டு போய்விடுங்கள்
என்றார். அத்தனை மீன்களை பிடித்ததைக் கண்டு அவரும் அவருடன் இருந்த எல்லாரும் மலைத்து போனார்கள். சீமோனுடைய கூட்டாளிகளான செபதேயுவின் மகன்கள் யாக்கோபும் யோவானும் கூட மலைத்து போனார்கள். ஆனால் சீமோனிடம் இயேசு,
பயப்படாதே, இது முதல் நீ மனிதர்களை உயிருடன் பிடிப்பாய்
என்று சொன்னார். அவர்கள் தங்களுடைய படகுகளை கரை சேர்த்த பின் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி போனார்கள்.
முதல்ல கேட்ட 4 கேள்விகளுக்கு உங்களால பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? முதல் கேள்வி என்னன்னா, பேதுருவுக்கு என்ன பயம் இருந்தது? அவர் ஒரு பாவியா இருக்கிறதுனால இயேசுவோட சீடரா இருக்க லாயக்கில்லாதவர் மாதிரி உணர்ந்தாரு. அதுவும் அற்புதங்களை செஞ்ச இயேசுவுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சிகள் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அதனால தான் அவர் இயேசு கிட்ட என்னை விட்டு போயிடுங்கன்னு கெஞ்சுறாரு. 2வது கேள்வி, பயப்படாம இருக்க இயேசு எப்படி பேதுருவுக்கு உதவி செஞ்சாரு? இயேசு பேதுருவை விட்டு போகவும் இல்லை, அவரை பத்தி குறை சொல்லவும் இல்லை. அதுக்கு பதிலா அவருடைய சீடரா இருக்க பேதுருவுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினாரு. மனுஷர்களை உயிரோடு பிடிக்கும் வேளையில பேதுருவை இயேசு தன் கூட சேர்த்துக்கிட்டாரு. 3வது கேள்வி, பேதுருவ மாதிரி நமக்கும் என்ன சவால்கள் வரலாம்? என்னையெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, நான் எதுக்குமே லாய்க்கில்லைங்கிற மாதிரி சாத்தான் நம்மளை யோசிக்க வைக்கிறான். முக்கியமா நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, வயசாகும்போது, இல்லனா ஏதோ ஒரு தோல்வியோ ஏமாற்றமோ வரும்போது அவன் அப்படி செய்யறான். நம்முடைய பலவீனத்தையோ இல்லனா நாம செஞ்ச தப்பையோ பத்தி நினைக்கும்போது நம்மளோட இதயமும் நம்மளை கண்டனம் செய்யலாம். நம்மோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி நினைச்சு நினைச்சு யெகோவாவையும் இயேசுவையும் நம்மால சந்தோஷப்படுத்தவே முடியாதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடலாம். 4வது கேள்வி, விசுவாசமாயிருந்து பயங்களை ஜெயிக்கிறதுக்கு யெகோவாவும் இயேசுவும் நமக்கு எப்படி உதவுறாங்க? யெகோவா நம்முடைய குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, நமக்குள்ள புதஞ்சிருக்கிற திறமைகளையும் அவர் பார்க்கறாரு. நம்முடைய உள்நோக்கங்கள், எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மகிட்ட இருந்து அவர் அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கறது கிடையாது. யெகோவாவுடைய அன்பும் அவருடைய அங்கீகாரமும் நமக்கு இருக்கிறத இயேசுவும் நமக்கு உறுதிப்படுத்துறாரு. பாவிகளை மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தாருங்கிறத நம்ம ஞாபகத்துல வைக்கும் போதும், கடவுள் நம்மளை நேசிக்கிறாரு ஏத்துக்கிறாருங்கிறத ஆழமா யோசிக்கும் போதும் நமக்கு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கும். நாம ஊழியம் செய்யறதுக்கு தேவையான தகுதிகளை யெகோவா நமக்கு கொடுக்கிறாரு. பேதுருக்கிட்ட இயேசு மனுஷர்களை பிடிக்கும் வேலையை செய்யன்னு சொன்ன மாதிரி நம்மகிட்டயும் சொல்றாரு. இப்போ உங்க பைபிள்ல மத்தேயு 14:23-34 எடுத்துக்கோங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் அதுல இருக்கு. புயல் காத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற கடல்ல அங்கேயும் இங்கேயும் தத்தளிக்கிற ஒரு படகுல பேதுரு இருக்காரு. இப்ப அவரோட இடத்துல உங்களை வச்சு பாருங்க. அந்த கும்மிருட்டான ராத்திரியில இயேசு தண்ணி மேல நடந்து வர்றதை ஒத்து பாருங்க. பேதுருவும் தண்ணி மேல நடந்து வரணும்னு கேட்டப்ப அவருடைய குரல்ல இருந்த தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கவனிங்க. அதுக்கப்புறம் அவர் திடீர்னு தண்ணியில முழுக ஆரம்பிக்கும் போது உதவிக்காக அவர் அலற சத்தத்தை கேளுங்க.
அவர்களை அனுப்பிய பின்பு ஜெபம் செய்வதற்காக தனியே ஒரு மலைக்கு போனார். இரவு வெகு நேரமான பின்பும் அங்கே தனியாக இருந்தார். இதற்குள் படகு கரையிலிருந்து நீண்ட தூரம் போயிருந்தது. எதிர்காற்று அடித்ததன் காரணமாக அது அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டது. 4ஆம் ஜாமத்தில் அவர் அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் அப்படி கடல் மீது நடந்து வருவதை சீடர்கள் பார்த்தபோது கலக்கமடைந்தார் என்று பயந்து அலறினார். உடனே இயேசு அவர்களிடம்,
தைரியமாக இருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள்
என்றார். பேதுரு அவரை நோக்கி,
எஜமானே, நீங்கள்தான் என்றால் நானும் இந்த தண்ணீர் மீது நடந்து உங்களிடம் வருவதற்கு கட்டளையிடுங்கள்
என்றார். அதற்கு அவர்,
வா
என்று சொன்னார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி தண்ணீர் மீது நடந்து இயேசுவை நோக்கி சென்றார். ஆனால் புயல் காற்றை கண்டதும் பயந்து போய் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தார். அப்போது,
எஜமானே, என்னை காப்பாற்றுங்கள்
என்று அலறினார். உடனே இயேசு தமது கையை நீட்டி அவரை பிடித்துக் கொண்டு,
விசுவாசம் இல்லாதவனே, ஏன் சந்தேகப்பட்டாய்
என்றார். அவர்கள் படகில் ஏறிய பின் புயல் காற்று அடங்கியது. படகில் இருந்தவர்கள் அவர் முன் தலை வணங்கி,
நீங்கள் கடவுளுடைய மகன்தான்
என்றார்கள். பின்னர் அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்தை அடைந்தார்கள்.
அந்த நாலு கேள்விகளுக்கு பதில்களை இப்ப பார்க்கலாம். முதல் கேள்வி, பேதுருவுக்கு என்ன பயம் இருந்தது? பேதுரு நிஜமாவே தண்ணி மேல நடந்தாரு. ஆனா அவர் இயேசு மேல அவருடைய கண்ணை தொடர்ந்து பதிய வைக்கல. தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சந்தேகப்பட்டு பயந்துட்டதால ஆரம்பத்தில் இருந்த தைரியமோ தன்னம்பிக்கையும் அவருக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது கேள்வி, பயப்படாம இருக்க இயேசு எப்படி பேதுருவுக்கு உதவி செஞ்சாரு? இயேசு பேதுருக்கிட்ட கோவப்படவும் இல்லை, அவர் எதுக்குமே லாய்க்கில்ல, அவரை திருத்தவே முடியாதுன்னு திட்டவும் இல்லை. பேதுருவுக்கு இருந்த ஒரு குறைய, அதாவது அவருக்கு இன்னும் விசுவாசம் தேவைங்கிறத அன்பா அவருக்கு புரிய வச்சாரு. மூணாவது கேள்வி, பேதுருவ மாதிரி நமக்கும் என்ன சவால்கள் வரலாம்? சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டாலோ இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற மற்ற போராட்டங்களாலோ நம்ம மனசுல சந்தேகங்கிற விஷச்செடி முளைக்க ஆரம்பிக்கலாம். அதே போல உலக தத்துவங்களும் விசுவாச துரோக கருத்துக்களும் நம்ம மனசுல சந்தேகங்களை ஏற்படுத்தலாம். விசுவாசமா இருந்து பயங்களையும் சந்தேகங்களையும் ஜெயிக்கிறதுக்கு யெகோவாவும் இயேசுவும் எப்படி நமக்கு உதவுறாங்க? என்னோட விசுவாசத்தை அதிகமாக்குங்கன்னு யெகோவா கிட்ட ஊக்கமா ஜெபம் செய்யறது தான் அதுக்கு முதல் படி. அதோட மூப்பர்கள்கிட்டயும் நம்ம உதவி கேட்கலாம். நம்முடைய பிரச்சனைகளை பத்தியே எப்பவும் யோசிச்சுக்கிட்டு முக்கியமான விஷயங்களை நம்ம விட்டுடக்கூடாது. அதுக்கு பதிலா யெகோவா மேலையும் பைபிள் மேலையும் இயேசு மேலையும் எப்பவும் நம்மளோட கவனத்தை பதிய வைக்கணும். இயேசு மேல கண்ணை பதிய வைக்காம புயல் காத்த பார்த்ததுனால தான் பேதுரு பயந்து போனாரு. அதே மாதிரி நம்மளை பயப்படுத்துகிற விஷயங்களை பத்தி எவ்வளவுக்கெவ்வளவு யோசிக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அது நமக்கு ரொம்ப பயங்கரமா தெரியும். அதுக்கு பதிலா அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. முக்கியமா நம்பிக்கைக்கும் பலத்துக்கும் ஊற்றுமுளராய் இருப்பவரை பத்தி எப்பவுமே யோசிங்க. கடைசியா மத்தேயு 26:31-75 இருக்கிற பதிவை கேட்கலாம். இதை கேட்கும்போது மறுபடியும் பேதுருவோட இடத்துல உங்களை வச்சு பாருங்க. அற்புதங்களை செஞ்ச அவருடைய மீட்பர் மத தலைவர்களால கைது செய்யப்பட்டப்போ பேதுருவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்துக்காகவும் இயேசுவை விட்டுட்டு போக மாட்டேன்னு பேதுரு சொன்னப்ப அவரோட குரல்ல இருந்த தன்னம்பிக்கையே கற்பனை செஞ்சு பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னப்ப அவர் குரல்ல இருந்த பயத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. சேவல் கூவுற சத்தத்தையும் இயேசுவை காட்டி கொடுத்ததை நினைச்சு பேதுரு தேம்பி தேம்பி அழுற சத்தத்தையும் கேளுங்க.
அப்போது இயேசு அவர்களை நோக்கி,
இன்றிரவு எனக்கு நடக்கப் போவதை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள். ஏனென்றால் நான் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உயிர்த்தெழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்னதாகவே கலிலேயாவுக்கு போவேன்
என்றார். பேதுருவோ,
உங்களுக்கு நடக்கப் போவதை பார்த்து மற்ற எல்லாரும் உங்களை விட்டு ஓடிப்போனாலும் நான் நிச்சயமாக ஓடிப்போக மாட்டேன்
என்று சொன்னார். அதற்கு இயேசு,
உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன், இன்றிரவு சேவல் கூவுவதற்கு முன் என்னை தெரியாதன மூன்று முறை நீ சொல்லிவிடுவாய்
என்றார். ஆனால் பேதுரு,
நான் உங்களோடு சாக வேண்டியிருந்தாலும் உங்களை தெரியாதன ஒருபோதும் சொல்ல மாட்டேன்
என்று அவரிடம் சொன்னார். மற்ற எல்லா சீடர்களும் அப்படியே சொன்னார்கள்.
நான் உங்களை தெரியாதன சொல்ல மாட்டேன்.
பின்பு கெத்செமனே என்று அழைக்கப்பட்ட இடத்திற்கு அவர்களோடு இயேசு வந்தார். அப்போது சீடர்களிடம்,
நான் அங்கு போய் ஜபம் செய்யும் வரை நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருங்கள்
என்று சொல்லிவிட்டு பேதுருவையும் செபதேயுவின் இரண்டு மகன்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு போனார். அப்போது அவர் மிகுந்த துக்கமும் மனக்கலக்கமும் அடைந்து,
உயிர் போகும் அளவுக்கு துக்கத்தில் தவிக்கிறேன், நீங்கள் இங்கேயே இருந்து என்னோடு கூட விழித்திருங்கள்
என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு சற்று முன்னே போய் தரையில் முகங்குப்புற விழுந்து,
என் தகப்பனே, இந்த கிண்ணம் என்னிடமிருந்து நீங்க முடியுமானால் நீங்கும்படி செய்யுங்கள். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும்
என்று ஜெபம் செய்தார். அதன் பின் அவர் வந்து சீடர்களை பார்த்தபோது அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பேதுருவிடம்,
உங்களால் ஒரு மணி நேரம் கூட என்னோடு சேர்ந்து விழித்திருக்க முடியவில்லையா? நீங்கள் சோதனைக்கு இணங்கி விடாதபடி விழிப்புடன் இருந்து தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். உள்ளம் ஆர்வமாக இருக்கிறது, உடலோ பலவீனமாக இருக்கிறது
என்றார். மறுபடியும் அவர் இரண்டாவது முறையாக போய்,
என் தகப்பனே, இதை நான் குடித்தால் தவிர இது என்னை விட்டு நீங்க முடியாதென்றால் உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும்
என்று சொல்லி ஜெபம் செய்தார். அவர்கள் மிகுந்த தூக்கக் கலக்கத்தில் இருந்ததால் அவர் மீண்டும் வந்து பார்த்தபோது தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் முன் சொன்ன வார்த்தைகளையே சொல்லி மூன்றாவது முறையாக ஜெபம் செய்தார். பின்பு சீடர்களிடம் வந்து,
இப்படிப்பட்ட நேரத்தில் தூங்கிக் கொண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டும் இருக்கிறீர்களே, இதோ மனிதகுமாரன் பாவிகளிடம் காட்டிக் கொடுக்கப்படுகிற வேலை நெருங்கிவிட்டது, எழுந்திருங்கள், போகலாம், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ நெருங்கி வந்து விட்டான்
என்றார். அவர் பேசிக் கொண்டிருந்த போதே பன்னிருவரில் ஒருவனான யூதாஸ் அங்கு வந்தான். பிரதான குருமார்களும் மூப்பர்களும் அனுப்பிய ஆட்கள் வாள்களோடும் தடிகளோடும் அவனுடன் பெருங்கூட்டமாக வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்க விருந்தவன்,
நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் அந்த ஆள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள்
என்று அவர்களிடம் சொல்லி வைத்திருந்தான். அதனால் அவன் நேராக இயேசுவிடம் போய்,
ரபி வாழ்க
என சொல்லி மிக மென்மையாக அவரை முத்தமிட்டான். இயேசுவோ அவனை பார்த்து,
நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்
என்று கேட்டார். அப்போது அவர்கள் அவர் அருகே போய் அவரை பிடித்து கைது செய்தார்கள். ஆனால் இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவர் தன் வாளை உருவி தலைமை குருவின் வேலைக்காரனை தாக்கினார். அவனுடைய காது அறுந்து போனது. அப்போது இயேசு அவரிடம்,
உன் வாளை அதன் உரையில் போடு, வாளை எடுக்கிற எல்லாரும் வாளால் சாவார்கள். இந்த நொடியே 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை அனுப்பும்படி என் தகப்பனிடம் என்னால் வேண்டிக் கொள்ள முடியாதென்றா நினைக்கிறாய்? நான் அப்படி செய்தால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிற வேதவசனங்கள் எப்படி நிறைவேறும்
என்று கேட்டார். அச்சமயத்தில் இயேசு அந்த கூட்டத்தாரிடம்,
ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்களா? நான் தினந்தோறும் ஆலயத்தில் உட்கார்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், அப்போதெல்லாம் நீங்கள் என்னை கைது செய்யவில்லை. என்றாலும் தீர்க்கதரிசிகளின் வசனங்கள் நிறைவேறுவதற்கே இவை அனைத்தும் நடந்திருக்கின்றன
என்றார். அதன் பின் சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை தலைமை குருவான காய்பாவிடம் கொண்டு போனார்கள். அங்கு வேத அறிஞர்களும் மூப்பர்களும் கூடியிருந்தார்கள். பேதுருவோ சற்று தூரத்தில் இருந்தபடியே அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை போனார். என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்பதற்காக அந்த வீட்டு வேலைக்காரர்களோடு உட்கார்ந்து கொண்டார். இதற்கிடையில் பிரதான குருமார்களும் நியாயசங்க உறுப்பினர்கள் எல்லாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல யாராவது கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். பொய் சாட்சி சொல்ல பலர் முன்வந்த போதிலும் தகுந்த சாட்சி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பிற்பாடு 2 பேர் முன்வந்து,
இந்த மனிதன் கடவுளுடைய ஆலயத்தை தகர்த்து போடுவதாக சொன்னான்,
3 நாட்களுக்குள் அதை கட்டி எழுப்புவதாக சொன்னான்
என்றார்கள். அப்போது தலைமை குரு எழுந்து,
உனக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்கிறார்களே, நீ பதில் சொல்ல மாட்டாயா
என்று அவரிடம் கேட்டார். இயேசுவோ அமைதியாக இருந்தார். அதனால் தலைமை குரு,
உயிருள்ள கடவுள் மீது ஆணையிட்டு சொல், நீதான் கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவா
என்று கேட்டார். அதற்கு இயேசு,
அதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள், ஆனாலும் உங்கள் எல்லாரிடமும் சொல்கிறேன், இனி மனிதகுமாரன் வல்லமையுள்ளவரின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதையும் வானத்து மேகங்கள் மீது வருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்
என்றார். அதை கேட்டு தலைமை குரு தன் மேலங்கியை கிழித்து,
இது உடனே. இனி நமக்கு வேறு சாட்சிகள் எதற்கு? இதோ இந்த நிந்தனையை நீங்களே இப்போது கேட்டீர்கள். உங்கள் அபிப்பிராயம் என்ன
என்று கேட்டார். அதற்கு அவர்கள்
என்று
பதில் அளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி தங்கள் கை முஷ்டிகளால் குத்தினார்கள். மற்றவர்கள் அவருடைய கன்னத்தில் அரைந்து,
கிறிஸ்துவே, நீ ஒரு தீர்க்கதரிசி என்றால்
உன்னை அடித்தது யார் என்று சொல் பார்க்கலாம்
என்றார்கள். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வேலைக்கார பெண் அவரிடம் வந்து,
கலிலேயனான இயேசுவோடு நீயும் தானே இருந்தாய்
என்றாள். அவரோ எல்லாருக்கும் முன்பாக அதை மறுத்து,
நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை
என கூறினார். பின்பு அவர் வாசல் மண்டபத்திற்கு போனபோது மற்றொரு பெண் அவரை கண்டு,
இந்த ஆள் நாசரேத்தூர் இயேசுவோடு இருந்தான்
என அங்கிருந்தவர்களிடம் சொன்னாள். அவரோ மீண்டும் அதை மறுத்து,
எனக்கு அந்த மனுஷனை தெரியவே தெரியாது
என்று ஆணையிட்டு சொன்னார். சிறிது நேரம் கழித்து அங்கு சுற்றிலும் நின்று கொண்டிருந்தவர்கள் பேதுருவிடம் வந்து,
நிச்சயமாகவே நீயும் அவர்களில் ஒருவன்தான், உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது
என்றார்கள். அவரோ,
அந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது
என்று சத்தியம் பண்ணவும் தன்னையே சபித்து கொள்ளவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவியது. அப்போது,
சேவல் கூவுவதற்கு முன் என்னை தெரியாதன மூன்று முறை நீ சொல்லிவிடுவாய்
என்று இயேசு கூறியது பேதுருவின் நினைவுக்கு வந்தது. அதனால் அவர் வெளியே போய் மனம் கசந்து அழுதார்.
ரொம்ப முக்கியமான பாடங்கள் இந்த பதிவில் இருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் பார்த்த நாலு கேள்விகளை மறுபடியும் போய் பார்க்கலாம். இந்த சமயத்தில் பேதுருவுக்கு என்ன பயம் இருந்தது? அவருக்கு மனித பயம் இருந்ததை கவனிச்சிங்களா? மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரியே பேதுருவும் இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. திடீர்னு இயேசுவோட வாழ்க்கையில் நடந்த திருப்பங்களால் பேதுரு பதட்டமாயிட்டாரு, பயந்து போயிட்டாரு. பயத்தில் கொலை நடுங்கி தான் இயேசுவுடைய சீடர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த சமயத்தில் அவருடைய விசுவாசம் கற்பாறையை போல இல்லாமல் காற்றுல அடிச்சிட்டு போகிற மணலை மாதிரி இருந்துச்சு. பேதுருவால் மறுபடியும் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்திக்க முடியுமா? செஞ்ச தப்பையே நினச்சி நினச்சி அவர் சோர்ந்து போயிடுவாரா? இல்லை மறுபடியும் இயேசுவை உற்சாகமாக பின்பற்ற ஆரம்பிப்பாரா? பேதுருவுக்கு இருந்த இந்த பிரச்சனையை சமாளிக்க இயேசு எப்படி உதவி செஞ்சாரு? இந்த விஷயத்தில் பேதுருவையும் மற்ற சீடர்களையும் இயேசு கைவிட்டடலை. பேதுருக்கிட்ட பொறுமை இழக்கலை, தொடர்ந்து கோபமாகவும் இல்லை. அதுக்கு பதிலாக பேதுருவுடைய பலவீனத்தை இயேசு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த பலங்களை பார்த்தாரு. எதிர்காலத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும்னு இயேசுவுக்கு தெரியும். பேதுரு அவரை காட்டி கொடுப்பாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும், நீ விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருக்க வேண்டுமென்று உனக்காக மன்றாடி இருக்கிறேன், நீ மனம் திருந்தியதும் உன் சகோதரர்களை பலப்படுத்துன்னு சொன்னார். உயிர் தெளிந்ததுக்கு அப்புறம் இயேசு பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் காட்சி அளித்து அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தினார். அவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்த்து உணவளிக்கிற வேலையை பேதுருக்கிட்ட ஒப்படைச்சார். பேதுருவ மாதிரி நமக்கும் என்ன சவால்கள் வரலாம்? நம்முடைய சொந்தக்காரங்க, கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, இல்லைனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் நமக்கு வரலாம். ஆனால் அது நம்முடைய விசுவாசத்தை குலைச்சி போட்டுடும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஏதாவது திடீர் திருப்பங்களால் நம்ம ஆடி போயிடலாம். உதாரணத்துக்கு அவசர மருத்துவ சிகிச்சையோ, தேசிய நிகழ்ச்சியோ, இல்லைன்னா வேற ஏதாவது சம்பவமோ எதிர்பாராமல் நடக்கும்போது அதிகாரிங்க முன்னாடி பேசுறதுக்கு நம்ம பயப்படலாம். இதனால நம்மளுடைய விசுவாசம் நிலகுலைஞ்சு போக ஆரம்பிக்கலாம். விசுவாசமாக இருந்து பயங்களையும் சந்தேகங்களையும் ஜெயிக்கிறதுக்கு யெகோவாவும் இயேசுவும் நமக்கு எப்படி உதவுறாங்க? அவரை முழுசாக நம்புறவங்களை யெகோவா பாதுகாக்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. பைபிளை படித்து ஆழமாக யோசிக்கும்போது யெகோவா எப்பவும் நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர், அன்பானவர், சர்வ வல்லமை உள்ளவருங்கிறத புரிஞ்சுக்குவோம். அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிறைவேறும். உதாரணத்துக்கு உயிர்த்தெழுதல்ங்கிற வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேறுங்கிறதையும் புரிஞ்சுக்குவோம். கடவுள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் அன்பும் வளரும். அவர் மனசை கஷ்டப்படுத்திடக் கூடாதுங்கிற ஆசை இன்னும் அதிகமாகும். கடவுள் மேல இருக்கிற ஆழமான அன்பு மனுஷங்களுக்கு பயப்படாம இருக்க நமக்கு உதவி செய்யுது. யெகோவா உங்களுக்கும் எப்பவும் உதவி செய்வாருன்னு நம்பிக்கையா இருங்க. யெகோவாவுக்கு மட்டுமே பயபக்தியா இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை வேற எந்த மனுஷனாலும் தர முடியாதுங்கிறத எப்பவும் ஞாபகத்துல வச்சிருங்க. எல்லா சபைகளையும் இயேசு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நாம செய்யற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவரை பத்தின சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கும் தேவையான பலத்தையும் தைரியத்தையும் நமக்கு கொடுப்பாரு. நாம பேதுருவை போல சோர்ந்து போகாம தொடர்ந்து சேவை செஞ்சா அவர் நம்மக்கிட்ட பொறுமையை இழக்க மாட்டாரு. அவருடைய அபூரண அப்போஸ்தலர்கள்கிட்ட இருந்த நல்ல குணங்களை பார்த்தது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் அவர் பார்க்கறாரு. யெகோவாவுக்கு உண்மையா சேவை செய்யணுங்கிற தீர்மானத்தை பலப்படுத்த நம்மளோட சகோதரர்களும் நமக்கு உதவி செய்வாங்க. அப்போஸ்தலர் பேதுரு அவருக்கு இருந்த பயத்தையெல்லாம் விசுவாசத்தினால ஜெயிச்சாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அவருக்கு பலவீனங்கள் இருந்தாலும் யெகோவாவும் இயேசுவும் அவரை பெரிய அளவுல பயன்படுத்தினாங்க. பேதுரு பயங்கரமான தவறுகளை செஞ்சாலும் சோர்ந்து போய் அவர் கடவுளுடைய சேவையை விட்டுடல. கடவுளுடைய சக்தி தவறு செய்யும் இயல்புள்ளவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுங்கிறத பேதுருவோட அனுபவம் காட்டுது. இயேசுவை போல நடந்துக்கிறதுலையும் யெகோவாவை சேவிக்கிறதுலையும் குறைவுபடுற ஒரு நபர் கூட உள்ளபூர்வமா மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று புது வாழ்க்கை வாழ முடியுங்கிறத பேதுருவோட அனுபவம் நமக்கு உறுதிப்படுத்துது. இயேசுவை போல நடந்துக்கிறதுக்கும் பயங்களை ஜெயிக்கிறதுக்கும் கடினமா முயற்சி செய்யறவங்களுக்கு பேதுருவோட வாழ்க்கை கண்டிப்பா கை கொடுக்கும்.